ஹரே கிருஷ்ணா, பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 8, பரத்தை அடைதல், பதம் 4. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஆதிபூதம் ஷரோபாவம் புருஷாதி தெய்வதம் ஆதியோகம் ஏவத்தரம் தேஹே தேஹே பிரதம்பரஹம். ஆதிபூதம் ஷரோபாவம் புருஷாதி தெய்வதம் ஆதியோகம் ஏவத்தரோ தேஹே தேஹே பிரதம்பரஹம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். உடல் பெற்ற ஆத்மாக்களின் சிறந்தவனே, எப்பொழுதும் மாறிக்கொண்டுள்ள பௌதிக இயற்கை ஆதிபூதா எனப்படும். சூரியன் சந்திரன் போன்ற அனைத்து தேவர்களும் அடங்கிய பகவானின் விஸ்வரூபம் ஆதி தெய்வம் எனப்படும். மேலும் உடல் பெற்ற அனைத்து ஜீவாத்மாக்களின் இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கும் பரம புருஷராகிய நான் ஆதி யஜ்யம் யாகத்தின் இறைவன் என்றழைக்கப்படுகின்றன. ஓம் ஜானதிமிராந்தஸ்ய ஜானஞ்சனசலாகயம் சக்ஷரன்மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமாவோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணே. நிர்விசேஷ சுன்னவாதி பாஷாத தேச தாரணிம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்த சத்திகம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதை ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவிம் வேதை சாங்கபத க்ரம உபநிஷத் காயந்தியம் சாமக ஜானாவஸ்திதத்கதேனமனஷாபஷ்யந்தியம் யோகினம் யஷாந்தம் நாவிதோ சுரா சுரகணாதேபாய தஸ்மை நமகம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 8, பரத்தை அடைதல், பதம் 4 இருக்கும். பகவான் இந்த பதத்தில் வந்து மூன்று கேள்விகளை, அர்ஜுனனுடைய மூன்று கேள்விகளுக்கு பதிலளிக்கின்றார். முதல்ல என்ன அளிக்கின்றார் அப்படின்னா, ஆதி பூதம் என்றால் என்ன, ஆதி தெய்வம், ஆதி யக்கியம், இதை மூன்றை பற்றியும் வந்து பகவான் இங்கே வந்து சொல்கின்றார். ஆதி பூதம் அப்படின்னா இந்த பௌதிக இயற்கையை குறிக்கின்றது. எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த பௌதிக இயற்கையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாறி 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 மாறிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கி ஒன்று இருக்கும், நாளைக்கு ஒன்று இருக்கும், நாளை திருச்சி ஒன்று இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் ஒன்று இருக்கும். இது போல் பார்த்தீங்க அப்படின்னா பௌதிக உலகத்தில் எதுவுமே நிரந்தரமாக இருப்பதே இல்லை. ஒரு மரம் இருக்குது அப்படின்னா வளரும், அதுக்கப்புறம் வந்து கீழே விழுந்துடும், காஞ்சி போயிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே அந்த பௌதிக உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாறி 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 கொண்டே தான் இருக்கும். இதுதான் வந்து பகவான் சொல்கின்றார் ஆதி பூதா அப்படின்னு என்று சொல்கின்றார். அதுக்கப்புறம் ஆதி தெய்வம், ஆதி தெய்வம் அப்படின்னா வந்து 33 கோடி தேவி தேவர்களை உள்ளடக்கிய விராட் ரூபம் அப்படின்னு பகவான் சொல்கின்றார். விஸ்வரூபம் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பகவான் பகவத்கீதை சொல்லிக்கொண்டே இருக்கும்பொழுது அர்ஜுனர் கேட்கின்றார், கிருஷ்ணா நீதான் முழுமுதற் கடவுள் என்று சொல்கிறீர்கள், நீங்களே படைத்தேன், நான் தான் இந்த உலகத்தை படைத்தேன் என்றும் காக்கின்றேன் என்றும் அளிக்கின்றேன் என்றும் சொல்கின்றீர்கள், விஸ்வரூபத்தை உங்களோட விஸ்வரூபத்தை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் உடனே வந்து விஸ்வரூபத்தை காட்கின்றான், காமிக்கின்றான். நம்ம இன்னொரு 2-3 அதே அத்தியாயத்துக்கு பிறகு வந்து நம்ம பார்க்கலாம். வந்து பகவான் வந்து விஸ்வரூபத்தை காமிப்பார். விஸ்வரூபத்தில் 33 கோடி தேவி தேவர்களும் எல்லோரும் உள்ளே இருக்கிறதையும் அர்ஜுனன் பார்க்கின்றான். அதுக்கப்புறம் வந்து குருக்ஷேத்திர போரில் என்ன நடக்கின்றது என்பதையும் பார்க்கின்றான். எல்லோருமே வந்து துஷ்டர்கள் எல்லோரும் பகவானுடைய விஸ்வரூபத்துக்குள்ளே வந்து சென்று மரணடைகிறார்கள் அப்படிங்கிறதையும் அர்ஜுனன் பார்க்கின்றான். அப்புறம் பார்த்துட்டு சொல்கின்றான், கிருஷ்ணா போதும் 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 போதும், உங்களுடைய சாமசுந்தரமான ரூபத்துக்கு வருங்கள், உங்களுடைய ரூபத்துக்கு வருங்கள், பயமாக இருக்கிறது என்று அர்ஜுனன் சொன்னான். அதுபோல் ஒரு நாள் ஒருத்தர் வந்து பிரவச்சனம் எடுத்துக்கிட்டே இருந்தார். அப்படி பிரவச்சனம் எடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது சொன்னார், நானே வந்து கடவுள், நான் வந்து கடவுளுடைய அவதாரம் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே அங்கேருந்து ஒரு பக்தர் எந்திரிச்சார். எந்திரிச்சு கடவுள்னு இருந்து, கடவுள்னு சொன்னால் வந்து சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கணும் இல்லையா, வந்து எங்கே கடவுள்னு இருக்கு சொல்லியிருக்கு காமிங்க அப்படின்ட்டு வந்து சாஸ்திரத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சாஸ்திரத்தில் இல்லை அப்படின்னா அவர் எப்படி நம்ம கடவுளை ஏற்றுக்க முடியும்? உடனே சொன்னார், நீங்கள் கடவுள்னு சொல்கிறீங்க இல்லையா, சரி உங்களோட விஸ்வரூபத்தை காமிங்க. அர்ஜுனர் வந்து எப்போ கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்டாரோ உடனே வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணார், விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சார் இந்த பகவத்கீதை சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது. அதுபோல் நீங்களும் வந்து கடவுள்னு சொல்கிறீங்க, கடவுளுடைய அவதாரம் என்று சொல்கிறீங்க, சரி நீங்கள் வந்து உங்களோட விஸ்வரூபத்தை காமிங்க நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், இல்லை 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 இல்லை, நான் கடவுள் தான், நான் என்னால் விஸ்வரூபத்தை காமிக்க முடியும், இருந்தாலும் ரெண்டு நாள் கழித்து நான் உங்களுக்கு விஸ்வரூபத்தை காமிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொன்னார். வந்து அவர் ஓடிட்டார். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து ஏமாற்றுவது உண்டு. ஆனால் வந்து பகவான் இங்கே சொல்கின்றார், ஆதி தெய்வம் அப்படிங்கிறது கிருஷ்ணரே, இந்த விஸ்வரூபம் 10 கோடி தேவர்களையும் அடங்கிய விஸ்வரூபம் என்று பகவான் சொல்கின்றார். அதுக்கப்புறம் ஆதி யஜ்யம் அப்படின்னா பரமாத்மாவை சொல்கின்றார். நானே வந்து ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலும் வீற்றிருக்கும் பரமாத்மா, சர்வஷ்டாகம் ஹிருதி சன்னவிஷ்டம் மத்தஸ்மிருதி ஜானம் அபோகனம் செம் வேதை ச சர்வை அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத்வேத விதேவச்சாகம். பகவான் சொல்கின்றார், ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருக்கின்றேன், அதுவே ஆதி யஜ்யம் என்று அழைக்கப்படுகின்றது அப்படின்னு வந்து சொல்கின்றார். ஆதி பூதம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இந்த பௌதிக இயற்கை. நம்மளோட சரீரம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஆதி பூதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சரீரம் பார்த்தீங்க அப்படின்னா 6 விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன இந்த சரீரத்தில். ஆத்மாவில் எந்த விதமான மாற்றங்களுமே கிடையாது அப்படிங்கிறத பற்றி நேற்று நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த பௌதிக உடல் பார்த்த சரீரம் பார்த்தீங்க அப்படின்னா 6 விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. முதல் முதல்ல என்ன ஆகிறது அப்படின்னா கணவனும் மனைவியும் இணைந்து விந்துக்கள் வந்து கண் தாயினுடைய கர்ப்பத்துக்கு சென்று ஒரு எப்படி வந்து ஒரு கடுகு இருக்குமோ அது போல தான் வந்து இருக்கின்றது. முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா கடுகு எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் வந்து குழந்தை இருக்கிறது. அதிலிருந்து என்ன பண்ணுகிறது, 9 மாதத்துக்குள் கை கால் கண் தலை மூக்கு எல்லாமே வந்து அந்த ரோமங்கள் குழந்தைகளுக்கு வந்து தோல் இது போன்ற ஒன்று ஒன்றாக வந்து வளர்ந்து கொண்டே வருகிறது. 9 மாதத்துக்குள் பார்த்தீங்க அப்படின்னா கடுகிலிருந்து ஒரு குழந்தையாக மாறிவிடுகிறது, குழந்தை பிறக்கிறது. இதுவே முதல் மாற்றம், இந்த சரீரத்தினுடைய முதல் மாற்றம். 2வது மாற்றம் என்ன அப்படிங்கிறதுனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து வளருகிறது, கிடுகிடு கிடு கிடுகிடுன்னு குழந்தைய பார்த்தீங்க அப்படின்னா வளருது, நல்லா வந்து வளருது, படுத்துக்க அப்புறம் வந்து குப்பைக்க படுக்குது, அப்புறம் தவழுது, அப்புறம் எந்திரிக்கிறது, நடக்கிறது, அப்புறம் ஓடுகிறது, அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது, இது போல் வந்து கிடுகிடு கிடுகிடுன்னு வந்து வளர்ந்து கொண்டே வருகிறது. இது 2வது மாற்றம். 3வது மாற்றம் என்ன அப்படின்னா ஒரு தருணத்தில் இப்போ ஒரு மாணவன் 12ஆம் கிளாஸ் போயிட்டான் அப்படின்னா அவனோட வளர்ச்சி அவ்வளோதான். இப்போ வந்து 5ஆம் கிளாஸில் இருக்கான் பார்த்தீங்கன்னா வந்து 4 அடியில் இருக்கான், 6ஆம் கிளாஸில் வந்து 4.5 அடி, 7ஆம் கிளாஸுக்கு போனோன்னா 5 அடி, 8ஆம் கிளாஸுக்கு போனோன்னா வந்து 5.5 அடி, 5.5 அடி, 6 அடி, 6.5 அடி அப்படின்ட்டு வளர்ந்து கொண்டே வரும்பொழுது 12ஆம் கிளாஸ் வந்தாச்சு, காலேஜினுடைய முதல் வருஷம் வந்தாச்சு அப்படின்னா வந்து வளர்ச்சி அதோட தடைபட்டு விடும். அதுக்கப்புறம் வந்து பெருசாக ஒன்றும் வளரவே வளராது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய உயரம் வந்து தடைபட்டு விடும், பலவிதமான மாற்றங்கள் உடலில் ஏற்படும். இது வந்து 3வது விதமான மாற்றம். அதுக்கப்புறம் 4வது விதமான மாற்றம் என்ன அப்படின்னா வந்து நம் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்கின்றோம். உடல் என்ன பண்ணுகிறது அப்படின்னா வந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறது. இது வந்து 4வது விதமான மாற்றம். அதுக்கப்புறம் 5வது விதமான மாற்றம் என்ன அப்படின்னா நம்ம வந்து எப்படியே வந்து ஒரு மலை இருக்குது அப்படின்னா அப்படியே கீழே இருந்து மேலே ஏறுவோம், உச்சிக்கு போயிட்டு அதை என்ன பண்ணால் அது அப்படியே கீழே இறங்கும், அது கீழே இறங்குமா. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சின்னதுலேருந்து அப்படியே வந்து வளர்ந்து கொண்டே செல்கின்றோம், கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருக்கின்றோம், அதுக்கப்புறம் குழந்தைகளை பெற்றுக்கொள்கின்றோம். குழந்தைகளை பெற்றுக்கொண்ட போது அப்படியே என்ன பண்ணோம், அந்த வந்து அப்படியே கீழே மலை அப்படி கீழே இறங்குறது போல் என்ன பண்ணோம், நாமவும் வந்து வயதாகி கொண்டே செல்லும். வயதாகி கொண்டே செல்லுமா, இது வந்து 5வது விதமான மாற்றம். ஆறாவது விதமான மாற்றம் என்ன அப்படின்னா, நம்ம வயசாகிடுச்சு அப்படின்னா இந்த சரீரம் வந்து பட்டுன்னு ஒரு நாளைக்கே போயிடும். இது வந்து ஆறாவது, ஆறு விதமான மாற்றங்கள் உடலில் ஏற்படுகின்றது. அதுதான் வந்து ஆதிபூதம், சே மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பகவான் சொல்கின்றார். இந்த உலகமும் பார்த்தீங்க அப்படின்னா மகாவிஷ்ணு படைக்கின்றார், பிரம்மதேவர் அதுக்கப்புறம் வந்து இரண்டாவதாக படைக்கின்றார். முதல் படைப்பாளி யார் அப்படின்னா விஷ்ணு, இரண்டாவது படைப்பாளி யார் அப்படின்னா பிரம்மா. அவர் படைக்கும் பொழுது உலகத்தை படைக்கின்றார், அதுக்கப்புறம் சில நாட்கள் வந்து உடல் ஒரு உலகம் வந்து இருக்கிறது, அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து வந்து உலகம் அழிந்து விடுகிறது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உலகமும் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா வீடு நித்தியமாக இருக்குது இந்த பூதிக உலகத்தில். என்ன பண்ணுறோம், வீடு கட்டுறோம், கொஞ்ச நாள் தங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த வீட்டை அழித்து விடுகிறோம். என்ன பண்ணுறோம், வீட்டை அழித்து விட்டு வேறு வீடு கட்டுகின்றோம். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா ஆதி பூத்தம் அப்படிங்கிறது வந்து மாறி மாறி இந்த பௌதிக இயற்கை மாறிக்கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு கார் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, கார் நம்ம என்ன தயாரிக்கிறோம், கொஞ்ச நாள் ஓட்டுறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதை வந்து அழித்து விடுகிறோம். இன்னொரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் கடல்கரைக்கு செல்லும் பொழுது விளையாடுவார்கள், அந்த மண்ணெல்லாம் வச்சு என்ன பண்ணுவார்கள், வந்து பிடித்து பிடித்து விளையாடுவார்கள், வந்து மலை போலவும் இது போலவும் வீடு போலவும் அப்படி இப்படி பிடித்து விளையாண்டுவார்கள், கட்டுவார்கள், வீடு கட்டுவார்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விளையாண்டுட்டு அப்புறம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, கலைச்சிட்டே வந்துடுவாங்க. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதி பூதம் பௌதிக இயற்கை என்பது மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பகவான் சொல்கின்றார். அதுக்கப்புறம் வந்து ஆதி தெய்வம்னா பார்த்தோம் விஸ்வரூபம், எல்லா தேவி தேவர்களையும் கொண்டது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மூன்றாவதாக ஆதி யஜ்யம். ஆதி யஜ்யம் அப்படின்னா பரமாத்மாவை குறிக்கிறது. பரமாத்மாவை என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அம்சம் பரமாத்மாவாக ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலும் விற்றிருக்கிறது. அதுவே வந்து பரமாத்மா என்று வந்து சொல்லப்படுகிறது. அதுதான் வந்து ஆதி யஜ்யம். இந்த பரமாத்மா என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்மளை வந்து பார்த்து கொண்டே இருக்கின்றார், பார்த்து கொண்டே இருக்கின்றார், வழி நடத்துகின்றார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னா அதுவே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்த சாமான்லாம் வாங்கிட்டு அப்படின்னா வாங்கிட்டு வருமா, வாங்கிட்டு வர முடியாது. அதால் அது என்ன பண்ணால் அப்பா அம்மா இருந்தால் தான் வந்து அது வந்து இருக்கும். அப்பா அம்மா என்றைக்குமே என்ன பண்ணுவார்கள், வழி நடத்துவார்கள் இந்த குழந்தைகளை. அது வந்து அதுவாக போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டு போயிட்டு அதுவாக வந்து சாமான்லாம் வாங்கிட்டு அதுவாக வீட்டுக்கெலாம் வராது. நம்ம வந்து ஒரு ஆள் வந்து என்ன பண்ணோம், அந்த குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும், வழி நடத்த வேண்டும். அதுபோல் இந்த ஆத்மாவை வழி நடத்துவது யார் அப்படின்னா வந்து பரமாத்மா. உதாரணத்துக்கு பரமாத்மா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆத்மாவில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆத்மாவில் எங்கே போகிறது, எங்கே வர்றது, என்ன செய்கிறது ஒன்றுமே தெரியாது. எப்படி இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாதோ அதுபோல் இந்த ஆத்மா வேலையும் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. அதுவே வந்து ஆதி யஜ்யம். நான் பரமாத்மாவாக இருக்கின்றேன், அதுவே ஆதி யஜ்யம், யாகத்தின் இறைவன் அப்படின்னு பகவான் சொல்கின்றார். அதுக்கப்புறம் பரமாத்மா உட்கார்ந்திருக்கார், அதுக்கப்புறம் எல்லா விதமான உரிமைகளையும் கொடுக்கின்றார், எல்லா விதமான சுதந்திரத்தையும் வந்து இந்த ஆத்மாவுக்கு பரமாத்மா கொடுக்கின்றார். இங்கே உட்காந்துக்கிட்டு தொல்லை பண்ணுவது கிடையாது நம்மளை, இது செய்ய அது செய்ய. சில பேரை பார்த்திங்க அப்படின்னா தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இது பண்ண அது பண்ண. சில நேரத்தில் அலுவலகத்தில் பார்த்து அப்படின்னா சில பேர் வந்து பாஸ் வந்து நச்சு பிடிச்சாலாக இருப்பாங்க. சில பேர் இது செய்ய அது செய்ய, இதை பண்ணிட்டியா அதை பண்ணிட்டியா அதை பண்ணிட்டியா அதை பண்ணிட்டியா, ஓ ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இதை பண்ணு அதை பண்ணு அது பண்ணு. அதுபோல் பகவான் வந்து செய்வதே கிடையாது, அனுமந்தா பார்த்து கொண்டு தான் இருக்கிறார், முழு சுதந்திரத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கின்றார். ஆத்மாவுக்கு உபதேசத்தை கொடுக்கின்றார், ஆத்மா நீ இதை செய்தால் நன்றாக இருப்பாய், இதை செய்யாது அப்படின்னு சொல்லுகின்றார். இருந்தாலும் வந்து இல்லை இல்லை நான் செய்வேன் அப்படின்னா பரமாத்மா ஒன்றும் செய்வதில்லை, அனுமந்தா பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார். சில பேர் கேட்கலாம், ஏன் அவர் உள்ளதான் உட்காந்துருக்காரு, ஏன் நம்மளை தடுக்க மாட்டுறாரு நம்ம தப்பு பண்ணும் பொழுது அப்படின்னா, அப்போ ஆத்மாவுக்கு சுதந்திரம் போகிவிடும். ஆத்மாவுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சிறிய சுகத்தை கொடுத்துட்டுருக்கின்றார், சிறிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த சுதந்திரத்தை பகவான் பரமாத்மாவாக உட்கார்ந்து கொண்டு பறிப்பதில்லை அந்த சுதந்திரத்தை. அவர் என்ன பண்ணுகின்றார், அனுமந்தா பார்த்து கொண்டு இருக்கின்றார், பார்த்து கொண்டு நம்ம என்னென்ன செய்கிறோம், பத்து புண்ணியம் செய்திருக்கின்றான் இவன் கணக்கில் பத்து புண்ணியம் எழுது, இவன் பத்து பாவங்களை செய்திருக்கின்றான் இவன் கணக்கில் பத்து பாவங்களை எழுது, அதுக்கப்புறம் இவன் பத்து பக்தியை செய்திருக்கின்றான் பக்தியை செய்திருக்கின்றான் இவனுடைய கணக்கில் பக்தியை எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா பகவான் வந்து எழுதி வைத்துக் கொள்கின்றார். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா பக்தர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை நம்ம படிக்கும் பொழுது மட்டும்தான், பக்தர்களுடைய சங்கத்தில் இருக்கும் பொழுது தூய பக்தர்களால் மட்டும்தான் வந்து பகவான் இப்படி உள்ளே உக்காந்துருக்கார் அப்படிங்கிறத. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆத்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்கிறதே தெரியாது. பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து நமக்கும் வந்து பகவத்கீதை படிப்பதற்கு முன்னாடி நம்ம மட்டும் என்ன முக்கியமா, எல்லாரும் அப்படி தான் வந்து பகவத்கீதை படிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது நம்ம என்ன பண்ணுறோம். நம்ம வந்து உடலில் நினைத்து கொள்கின்றோம், உடல் போல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம், ஆத்மா ஒன்று இருக்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் பரமாத்மாவும் உள்ளே உட்காந்துருக்கிறது, அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறதும் தெரியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருடலாம் ஏன் இன்றைக்கி வந்து தப்பு செய்கிறான், அவனுக்கு வந்து உள்ளே பரமாத்மா பார்த்து கொண்டே இருக்கிறதுங்கிறது தெரியாது. இப்போ எங்கன்னா வந்து போலீஸ் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் பக்கத்தில் எவனா வந்து யாருன்னா குத்துவானா, யாருனா வந்து கொலை பண்ணுவானா, இல்லை யாருனா திருடுவானா, போலீஸ் இருக்காரையா பயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ போலீஸ் இருக்காருயா பார்த்துட்டே இருக்காரு நம்ம எப்படி வந்து கொலை பண்ண முடியும், நம்ம எப்படி திருட முடியும் அப்படின்னு நினைக்கிறான். எங்கே போய் திருடுறான், எங்கே போய் கொலை பண்ணுறான் அப்படின்னா, எங்கே போலீஸ் பாதுகாப்பு இல்லையோ அந்த இடத்துல போய் திருடுறான், அந்த இடத்துல போய் கொலை பண்ணுறான். ஏன் அப்படின்னா அங்கே போலீஸை பார்க்கலையே. போலீஸ் வேணால் பார்க்காத மாதிரி இருக்கலாம், ஆனால் உள்ளே ஒரு போலீஸ் உட்காந்துருக்காரு, காவலாளி உள்ள என்ன பண்ணுறாரு, பரமாத்மாவாக உட்காந்துருக்காரு. நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எப்படி ஒரு திருடன் போலீஸ் இருந்தாலும் தவறு செய்ய மாட்டானோ, அப்போ வந்து நம்ம எப்போ பரமாத்மா உள்ளே இருக்காருன்னு நினைத்து நினைக்கிறோமோ, அப்போ வந்து நம்மளும் வாழ்க்கையில் வந்து தவறு செய்வது குறைந்து கொண்டே வரும். பகவான் உள்ளே பார்த்துட்டே இருக்காரு நம்ம தவறு செய்கிறத, அரசாங்கம் பார்க்குதோ இல்லையோ பகவான் பார்த்து கொண்டே இருக்கின்றார், கணக்கு வைத்து இருக்கின்றார். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதத்தில் பகவான் ஆதிபூதம்னா என்ன, ஆதிபூத்தம்னா இந்த பௌதிக இயற்கை, மாறிக்கொண்டே இருக்கின்ற பௌதிக இயற்கை, ஆதி தெய்வம் அப்படிங்கிறது பகவானுடைய விராட் ரூபம், விஸ்வரூபம், 33 கோடி தேவர்களையும் உள்ளடக்கியது. அதுக்கப்புறம் ஆதி யஜ்யம் என்றால் பரமாத்மாவாக பகவான் வீற்றிருக்கின்றார் ஒவ்வொரு ஜீவராசியினுடைய ஹிருதயத்திலும். மனிதர்கள் மட்டுமல்ல விலங்கினங்களையும், செடி கொடி வந்து ஒரு நுண்ணிய உயிர் கிருமி இருக்குது அப்படின்னா அதனுடைய அதனுடைய உடம்புக்குள்ளேயும் பரமாத்மாவாக உட்கார்ந்திருக்கின்றார். அவரே ஆதி யஜ்யம், யாகங்களின் இறைவன் நான் என்று புரிந்து கொள்ள அர்ச்சனா அப்படிங்கிறதை பற்றி சொல்கின்றார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்த தாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.